இரண்டு சாமுவேல் அத்தியாயம் 18. தாவீது தன்னோடு இருந்த மக்களை கணக்கிட்டு பார்த்து, அவர்கள் மேல் 1000 பேருக்கு தலைவர்களையும் 100 பேருக்கு தலைவர்களையும் ஏற்படுத்தி, பின்பு தாவீது படைகளில் 1/3 பிரிவை யோவாபின் கையிலும் 1/3 பிரிவை செருயாவின் மகனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் கையிலும் 1/3 பிரிவை கித்தியனான ஈத்தாயின் கையிலுமாக அனுப்பி, நானும் உங்களோடு புறப்பட்டு வருவேன் என்று ராஜா இராணுவங்களுக்கு சொன்னான். மக்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் ஓடிப்போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். எங்களில் பாதிப்பேர் இறந்து போனாலும் எங்கள் காரியத்தைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சமமானவர். நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாக தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா நகர வாசலின் ஓரத்திலே நின்றான். மக்கள் எல்லோரும் 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, வாலிபனான அப்சலோமை எனக்காக மெதுவாக நடத்துங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து தலைவர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டதை மக்கள் எல்லோரும் கேட்டிருந்தார்கள். மக்கள் வெளியே இஸ்ரவேலர்களுக்கு எதிராக புறப்பட்ட பின்பு எபிராயீம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் வீரர்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள். அங்கே அந்த நாளிலே 20,000 பேர் சாகத்தக்கதாக பேரழிவு உண்டானது. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பரவியது. அந்த நாளில் பட்டயத்தால் இருந்த மக்களை விட காடு பச்சித்து போட்ட மக்கள் அதிகம். அப்சலோம் தாவீதின் வீரர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை தள்ளிப்போனது. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்குவதை பார்த்தேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை பார்த்தாயே, பின்பு ஏன் அவனை அங்கேயே வெட்டி நிலத்தில் விழும்படி செய்யவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் 1 வாரையும் கொடுக்க கடமையுள்ளவனாக இருப்பேனே என்றான். அந்த மனிதன் யோவாபை நோக்கி, என்னுடைய கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய மகன் மேல் என்னுடைய கையை நீட்டமாட்டேன். வாலிபனான அப்சலோமை நீங்களே காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவானது இல்லை. ஆதலால் நான் அதை செய்தால் என்னுடைய உயிருக்கே எதிராக செய்பவனாவேன். நீரும் எனக்கு எதிராக இருப்பீர் என்றான். பின்பு யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கையிலே 3 ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு, அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவனுடைய மார்பிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுதம் ஏந்தியவர்களான 10 வீரர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி இராணுவத்தை நிறுத்தியதால் இராணுவம் இஸ்ரவேலர்களை பின்தொடர்வதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மிகப்பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய பெயரை நினைக்கச் செய்யும்படியாக எனக்கு மகன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன்னுடைய பெயரை சூட்டினான். அது இந்த நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் மகனான அகிமாஸ் யெகோவா ராஜாவை அவர்களுடைய எதிரிகளின் கைக்கு விலக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் வேகமாக ஓடட்டும் என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் மகன் இறந்ததால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் பார்த்ததை ராஜாவுக்கு அறிவிப்பாயாக என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் மகனான அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பின்பாக நானும் ஓடுகிறேன் என்று திரும்பக் கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கும்போது நீ ஓடவேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடி என்றான். அப்படியே அகிமாஸ் சமவெளி நிலத்தின் வழியாக ஓடி கூஷிக்கு முந்திப்போனான். தாவீது உள் மற்றும் வெளிவாசலின் நடுவாக உட்கார்ந்திருந்தான். இரவு காவலன் மதில்வாசலின் மேற்கூரையின் மேல் நடந்து தன்னுடைய கண்களை உயர்த்தி, இதோ ஒரு மனிதன் தனியே ஓடி வருகிறதை பார்த்து கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாக வந்தால் அவனுடைய வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் அருகே ஓடி வரும்போது இரவு காவலன் வேறொருவன் ஓடி வருகிறதை பார்த்து, அதோ இன்னொரு மனிதன் தனியே ஓடி வருகிறான் என்று வாயிற்காவலனை கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் இரவு காவலன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனிதன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு எதிராக தங்கள் கைகளை எடுத்த மனிதர்களை ஒப்புக்கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனான யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, வாலிபனான அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூஷி வந்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, நற்செய்தி, இன்று யெகோவா உமக்கு எதிராக எழும்பின எல்லோருடைய கைக்கும் உம்மை விலக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, வாலிபனான அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த வாலிபனுக்கு நடந்தது போல ராஜாவான என் ஆண்டவனுடைய எதிரிகளுக்கும் தீங்கு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்கட்டும் என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி நகர வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறிப்போகும்போது, என் மகனான அப்சலோமே, என் மகனே, என் மகனான அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக இறந்து போனால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான்.